த. அரவிந்தன் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் நீக்கம். மகிபாலன் அலுவலகத்திற்கு போக காரை எடுக்க சென்றபோது அவன் அம்மா, மகி, மாஞ்செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாரு என்றாள். அவனை முன்பே அழைத்து வந்து அந்த செடியை காட்டியிருக்க இயலாது. அதிகாலை 4:30 எழுந்தவன் வேலை என்று மடிக்கணினியை தட்டி கொண்டிருந்தான். இடையில் போய் அழைத்திருந்தால் நாயாக கத்தியிருப்பான் அல்லது மடிக்கணினியை தூக்கி போட்டு உடைத்திருப்பான். அதனால் காத்திருந்து அவன் அலுவலகத்திற்கு போக வெளியில் வரும்பொழுது சொன்னாள், அது இமாம் பசந்த் மாஞ்செடி, நன்றாக வளர்ந்திருந்தது. காற்றில் அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குச்சியை நட்டு அது கயிற்றால் கட்டப்பட்டிருந்தது. செடிக்கு காலையில் தண்ணீர் ஊற்றும்போது தான் அதன் வளர்ச்சி பற்றி அவள் கவனம் கொண்டாள். பூச்சி அரித்திருந்த அந்த மாங்கொட்டையின் ஓட்டை ஓரமாக சிறிது நறுக்கிவிட்டு 3 மாதங்களுக்கு முன்பு நட்டு இருந்தாள். மகிபாலன் அந்த கொட்டை வளராது என்று கூறியிருந்தான். அவள் வளர்த்து காட்டுகிறேன் என்று வளர்த்தாள். மகிபாலன் குறை பிரசவத்தில் பிறந்தவன். அவன் பிழைப்பது சிரமம் என்று மருத்துவர்கள் கூறியிருந்தனர். அவள் மனத்திடத்தை கைவிடவில்லை. மகிபாலனுக்கு காட்டியது போன்ற திடத்தை அந்த மாங்கொட்டைக்கும் கொண்டாள். அது துளிர் துளிராக வளர்ந்து நின்றது. மகிபாலன் அந்த செடியை பார்த்தான். அவ்வளவு நேரம் அந்த செய்தியை அவள் நெஞ்சில் தேக்கி எப்படி மகிழ்ச்சி அடைந்தாலோ அதைப்போல அவனும் அடைவதைப் போல இருந்தது. சட்டன பைத்தியம் பிடித்தது போல ஓடி அந்த செடியை பிடித்து இழுத்து துண்டு துண்டாக பிய்த்து போட்டுவிட்டு காரை எடுத்து கொண்டு வந்தான். பாதி தூரத்தில் கனிஷி அலைபேசியில் அழைத்தாள். அழைப்பை எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தான். லே ஆஃப் லிஸ்டில் பேர் இருக்கிறதா என கேட்பாள். தெரியாதே என்று சொன்னாலும் நம்ப போவதில்லை. அழைப்பு சத்தம் இறைஞ்சுவது போலவும் இருந்தது. இது போன்ற நேரத்தில் எடுக்காமலும் இருக்க முடியாது. சில நேரம் கடைசி அழைப்பாகவும் இருந்துவிடும். கரோனா பொது முடக்க காலத்தில் ஆட்களை குறைத்த போது மீனாவின் அழைப்பை கணேசன் எடுக்காமல் இருந்தான். அவள் தற்கொலை செய்து கொண்டாள். பதறி அழைப்பை எடுத்தான். சொல்லுங்க கனி. சார், இன்னைக்கு லீவு வேணும். ஆஃபீஸ் சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்களே, லீவு எடுக்காதீங்க. இன்றைக்கி லிஸ்ட் வந்துடுங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் வந்துடுங்க. என்ன ப்ராப்ளம்? அம்மா ஆர்கேஎம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். நைட் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சின்ன பிரச்சனை. அப்பா கத்தியை எடுத்து அம்மா கையில் வெட்டிட்டார். கை நரம்பு கட்டாயிடுச்சு. டாக்டர் சொல்கிறாங்க பிளட் ரொம்ப போயிடுச்சான். கொஞ்சம் சீரியஸ். வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் அப்பாவையோ சொந்தக்காரங்களையோ கூட இருந்து பார்த்துக்க சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க. போலீஸ் கேஸ் ஆயிருக்குமே, ஏதாவது உதவி தேவையா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. அப்பா எப்படியோ சமாளித்தார். இதுவரை பிரச்சனை இல்லை. ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பில் தான் தீட்டுறாங்க. சரி, வந்துடுங்க. எரிச்சலாக இருந்தது. தேவையில்லாமல் ஹார்னை தொடர்ந்து பல முறை அழுத்தினான். முன்னால் விரைந்தவர்கள் திட்டிவிட்டு போனார்கள். இந்த மட்டி பையன் ஒவ்வொரு முறையும் அப்ராட் போய் ஏதாவது ஒரு கம்பெனியை பார்வையிட்டு விவரங்கள் தெரிந்து கொண்டு வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்து விடுகிறது. அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் 70 பில்லியன் US டாலர், இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் 120 பில்லியன் US டாலர். அதுவும் குறைவான ஆட்கள் மூலம். நாம் என்ன செய்துக்கிட்டு இருக்கோம்? ஃபயர் பண்ணுங்க, ஆட்களை கில் பண்ணுங்க, எல்லாம் தண்டம். அட நாயே, என்னைக்காவது வேலை செய்கிறவன் டர்ன் ஓவர் எவ்வளோன்னு யோசிச்சிருக்கியாடா? ரோடு போட்டதுக்கான பணத்தை முழுமையாக எடுத்த பிறகு டோல்கேட் கட்டணம் வசூலிப்பது சட்டப்படி தப்பு. அதுபோல் பிஸ்னஸ்க்கு போட்ட பணத்தை முழுமையாக எடுத்த பிறகு வரும் பணத்தை ஒருவன் எடுப்பதும் தப்பு. நாயே, நீதாண்டா வேலை செய்கிறவனின் உழைப்பில் சேர்த்த பணத்தை சுரண்டி திங்கிற. நீதாண்டா எங்கள் கம்பெனிக்கு தேவையில்லாத தண்டம். உன்னை தாண்டா முதலில் கில் பண்ணணும். திடீரென பயந்து காரின் பின் இருக்கையை பார்த்தான். யாரும் இல்லை. அப்பா என்று இருந்தது. மன அழுத்தத்தை குறைப்பவர் யானித்தான். த ஸ்டாமை ஒழிக்க விட்டவாறு ஓஎம்ஆரில் உள்ள அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தான். 10 மணிக்குள் வைத்துவிட வேண்டும் என்று விரல் பதிவை அவசரம் அவசரமாக வைத்துவிட்டு ஒவ்வொருவராக உள்ளே நுழைந்தார்கள். செக்யூரிட்டிகள் வழக்கம் போல ஒவ்வொருவருக்கும் புன்னகைத்தபடியே வணக்கம் வைத்தார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தாங்கள் பெறும் கடைசி நாள் வணக்கம் என்பதைப் போலவே இருந்தது. மகிபாலன் உள்ளே நுழைந்ததும் அவனை ஹரி சைகையால் கூப்பிட்டான். வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பில் பேசி கொண்டிருந்தவன் பார் என்பதைப் போல காட்டினான். வீடியோவில் ரமேஷ் இருந்தான். வண்டியிலிருந்து கீழே விழுந்து அவனை ஓரமாக தூக்கி உட்கார வைத்து தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தனர்.
சார், மத்திய கைலாஷ்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தேன், முன்னாடி போன கார்காரன் டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டான், கண்ட்ரோல் பண்ண முடியல, கீழே விழுந்துட்டேன். பெருசாக ஒன்றும் காயம் இல்லை, ஷோல்டரில் கொஞ்சம் தேஞ்சிடுச்சு, சட்டை கிழிஞ்சிடுச்சு, புது சட்டை ஒன்று வாங்கி போட்டுட்டு வந்துடுவேன்.
என்ன சொல்வது என்பதை போல மகிபாலன் முகத்தை ஹரி பார்த்தான்.
சரி வாங்க ரமேஷ், இதுக்கெதுக்கு வீடியோ?
அவனுக்கு பேச இடம் கொடுக்காமல் மகிபாலன் நறுக்காக முடித்தான். வீடியோ அழைப்பை துண்டித்த ஹரிக்கு மகிபாலன் மீது கோபம் வந்தது.
அவனையே வர சொன்ன, வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியது தானே?
அப்போ நீயே சொல்லியிருக்க வேண்டியது தானே, என்னையே கூப்பிட்டு பேச சொன்ன. இந்த நேரத்தில் அவனை வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்ல முடியுமா?
அவனே 10 மணிக்கு சரியாக வர முடியல, நீ நம்ப மாட்டேங்கிற பாதத்தில் வீடியோ கால் போட்டிருக்கான். அவனை நான் வீட்டுக்கு போக சொல்லி அவன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஏடா கூடமாகி அது என் மேலே விழணுமா?
மகிபாலன் கூட்டு அறைக்குள் போனான். அவனின் ஒவ்வொரு செய்கையுமே முக்கியம் என்பதைப் போல கண்ணாடி மேஜையை சுற்றி இரு பக்கமும் வரிசையாக உட்கார்ந்திருந்த எல்லோரின் கண்களும் அவனை பின்தொடர்ந்தன. மைய இருக்கையில் போய் உட்கார்ந்தவன் எல்லோரையும் முறுவலோடு பார்த்தான். எல்லோரும் இறந்து போன கண்களை கொண்டு பார்ப்பதைப் போல உரை நிலையில் இருப்பதாக தெரிந்தது. முழுதும் பனிக்கட்டியால் எழுப்பப்பட்டதைப் போன்ற கண்ணாடி கட்டுமானமும் தாங்க முடியாத குளிர்சாதனத்தின் குளிரும் அந்த இடத்திற்கு அசல் பினாரையின் தன்மையை கொடுத்து விடுகிறது என நினைத்தான்.
லிசன், எளிமையாக சொல்கிறேன், உங்கள் முன்னால் 2 டீ கிளாஸ் இருக்குது, 2 ஒரே சைஸ், ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி. ஆனால் 1 கிளாஸில் மட்டும் சின்னதாக பிடி இருக்குது. இதில் எந்த கிளாஸை எடுப்போம்?
பிடி உள்ளதை. ஆனால் அந்த பிடியால் பயன் இருக்குமா என்றால் மோரார்லஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. பிடி இல்லாமலே கூட கிளாஸை பிடிச்சிக்கிட்டு டீயை குடிச்சிடுவோம்.
அதே நேரம் பிடி உள்ள கிளாஸே எடுக்கிறோம் இல்லையா?
அதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கும் காம்படிட்டர் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம்.
ஒரு பிடி நம்ம விட அவங்க கூடுதலாக கொடுத்துருக்கலாம், அல்லது நாம் ஒரு பிடி அவங்கள விட கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கலாம். அந்த பிடி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும், கம்பெனி டேர்ன் ஓவர் எங்கேயோ போய்விடும். அதுக்கு உங்களிடம் என்ன ஐடியா இருக்குது?
ஒரே நிலை 0 டிகிரிக்கும் கீழே போய் கொண்டிருப்பதை போல இருந்தது. எவரிடமிருந்தும் சத்தம் வரவில்லை. அவன் டீ கிளாஸையும் பிடியையும் குறிப்பிடத் தொடங்கிய போது அது ஏதோ அறிவிப்புக்கான தொடக்கம் போல இருந்தது. எல்லோரின் வயிற்றுக்குள் வெப்பம் பரவியது. அது இல்லாமல் போனதும் மெல்ல மெல்ல தணிந்து மீண்டும் ஒரே நிலைக்கு வந்தது.
சத்யன், கனிஸ்ரீ, சைந்தவி, மோகன், குமார், ராஜேஷ், கல்பனா, வெங்கட், சிந்து, ரூபி, மித்ரா, ஆனந்த்.
யாரும் வாய் திறக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? கல்பனா, உங்ககிட்ட என்ன இருக்குது?
சார், டோட்டலாக பிளாங்காக இருக்குது, வேலையே யாருக்கும் ஓட மாட்டேங்குது.
என்னங்க பிளாங்கு? அது இது மண்ணாங்கட்டேன்னுட்டு லிஸ்ட்டில் என் பேர் கூட இருக்கலாம்ங்க. அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இப்போ என்ன வேலைன்னு தான் பார்க்கணும், அதுக்கு உண்மையாக இருக்கணும்.
ஒரு தலை வச்சுருக்கிற நமக்கே இவ்வளோ பிரச்சனைனா, நம்ம எல்லோருடைய தலைகளையுமே சேர்த்து வச்சுருக்கிற நிர்வாகத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும்?
சி, ஒரு மாம்பழத்தில் எப்படி பூச்சி அரிக்கும் தெரியுமா?
மாமரம் பூ வைக்கும் பாருங்கள், அப்போவே வண்டு அதோட முட்டையை பூவில் போட்டுடும்.
பூ காயாகி கனியாகும் போது முட்டையும் பல மாற்றங்கள் கண்டு வண்டு வளரும். அதுக்கு தேவையான ஆக்சிஜன் பழத்திலேயே கிடைக்கும்.
சரி, பழத்தில் இருப்பது வண்டா பூச்சியா? ரெண்டில் ஏதோ ஒன்று.
என்ன செய்வோம்? அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் இல்லையா?
அது போல தான் இதுவும்.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பூச்சி அரிச்ச கொட்டை ஓட்டை கொஞ்சம் நறுக்கிட்டு அதை நட்டு வளர்த்துருக்காங்க, நானே பார்த்துருக்குறேன். அதுபோல் நிர்வாகமும் யோசிக்கும் இல்லையா?
அதிகமாக பேசுவது போல உணர்ந்ததும் பேச்சை நிறுத்தினான். பூச்சி அரிப்பையும் வேலை செய்கிறவர்களையும் ஒப்பிட்டு கூறியது சரியான உதாரணமா?
உன் வேலைக்கு பாதுகாப்பு இருக்கு, அதனால் என்ன வேணும்னாலும் பேசுவடா என்று தானே எல்லோரும் நினைப்பார்கள்.
சைந்தவி, எம்டிக்கு கொடுக்கறதுக்காக இவெண்ட் பற்றி பிபிடி ஒன்று ரெடி பண்ண சொன்னேனே, என்னாச்சு?
அது மித்ரா ரெடி பண்ணுறாங்க சார், ஈவினிங்குள்ளே முடிஞ்சிடும்.
சரி, சீக்கிரம் முடிங்க. ஐடியாவை எல்லோரும் மெயிலில் அடித்து போடுங்க. அப்படியே எம்டிபிஏவுக்கும் சிசி வைங்க. அடுத்த மீட்டிங்கில் யாரும் இப்படி செலை போல் உட்காரக்கூடாது.
எல்லோரும் எழுந்து போக சைந்தேவி மட்டும் உட்கார்ந்திருந்தால்.
அந்த டிபார்ட்மெண்ட்டில் மகிபாலனுக்கு அடுத்த நிலையில் இருந்தால் எல்லோரும் போய்விட்டார்களா என்று ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள்.
என்ன சார், டென்ஷனாக இருக்கா போல இருக்கு?
டென்ஷன்லாம் இல்லைங்க, சொல்லுங்கள். நேற்று நைட்டு எம்டியோட நடந்த மீட்டிங்கில் என்ன முடிவாச்சு சார்?
எம்டி அவர் முடிவிலிருந்து இறங்கி வரவே இல்லைங்க. நாங்கள் சொன்ன எதுவும் எடுபடலை. ஆட்களை கில் பண்ணுறதுன்னு உறுதி.
நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் சார்?
அதெல்லாம் ஹெச்ஆர் முடிவுங்க. எம்டி அவங்கள ரொம்ப நம்புகிறார். நாம் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறார்.
உங்ககிட்ட ஆட்களை பற்றி ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்களே?
ஓரளவு கேட்டாங்க. ஆனால் ஆட்களோட சம்பளம், அதோடு அவங்களால நிறுவனத்துக்கு வரும் இன்கம், இதை ரெண்டையும் வச்சு கணக்கிட்டு முடிவு செய்கிறாங்க போல. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உதவி செய்கிறேன்னு உபத்திரம் செய்கிறது ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது.
வேலை செய்கிறவனுக்கும் அவனை வேலை வாங்குறவனுக்கும் உதவி செய்கிறதுக்காக வந்தவன் தான் இந்த பர்சனல் டிபார்ட்மெண்ட்காரன். இன்றைக்கி பாருங்கள், அவன் தான் எல்லா கம்பெனியும் ஆட்டி படைக்கிறான்.
ஓனருக்கும் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்பப்போ எடுத்து கொடுத்து எம்டியை போட்டு குழப்பி எவனையாவது வீட்டுக்கு அனுப்பிட்டு இவனுங்க வேலையை தக்க வச்சுப்பானுங்க. என்ன சொல்ல,
லிஸ்ட்டில் என் பேர் இருக்கா சார்?
உண்மையாகவே எனக்கு தெரியாதுங்க. ரூபி பத்து மட்டும் பல முறை கேட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், ரோட்டி பார்த்தவாறு கண்ணாடி சுவரோரம் சாஞ்சிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு நிற்பாங்க. ஆனால் நல்ல ஒர்க்கார், டைமுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துடுவாங்க. நல்ல நாலெட்ஜ்.
அது செல்லுமா? இப்படி எம்டி போகிற வழியிலே நின்றுக்கிட்டு இருந்தா அவங்கக்கிட்ட பல முறை நான் நேரடியாகவே சொல்லிட்டேன், கேட்க மாட்டேன்றாங்க.
கொஞ்சம் அவங்க அப்நார்மல் சார். எம்டி தோட்டத்தில் இயற்கையாக விளைஞ்சதுன்னு இமாம் பசந்த் மாம்பழம் மூணு கொடுத்தாங்களே, அதில் ஒரு கொட்டையை அவங்க ஹாஸ்டலில் நட்டிருந்தாங்களாம். அது செடியாக வளர்ந்துருக்கான்.
லே ஆஃப் செய்தி வர தொடங்கியதுலேருந்து அந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் அதை பிச்சு போடணும் என்பதைப் போலவே வெறி வருதான்.
அப்படியா?
சிரித்தான். அவளும் சிரித்தாள்.
சரி, அடுத்து ஹெட்ஸுங்க கூட எல்லாம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மீட்டிங் இருக்குது. நேரம் ஆயிடுச்சு, எல்லோரும் போயிட்டாங்க போல இருக்குது.
மகிபாலன் எழுந்து வெளியே போனான். சைந்தவியும் எழுந்து வெளியே வந்து அவள் இருக்கையில் அமர்ந்தாள். அவளுக்காகவே காத்திருந்த மித்ரா எழுந்து வந்தாள்.
மேடம், லிஸ்ட் பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா?
கல்லூரி மங்கன் வாய்த்திருப்பானா? தெரியாதுன்னு சாதிக்கிறான்.
எனக்கு பயமாக இருக்குது மேடம். என் முகத்தை கூட சில நாளாக பார்க்காம தான் பேசுகிறார். பிபிடி பற்றி கூட உங்ககிட்ட தான் கேட்டார் பார்த்தீங்களா?
அவன் மறந்துருப்பான். எனக்கு மட்டும் பயம் இல்லைன்னு நினைக்கிறியா? கம்பெனிகளுக்கு அனுப்ப வேண்டிய லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு தான் போகணும்னு நேத்தே சொல்லிட்டான். 70 கம்பெனிகளுக்கு லெட்டர்ஸ் மெயில் அனுப்பி தாவு தீந்து போச்சு. நைட்டு 9 வரை இருந்துட்டு முடிச்சுட்டு தான் போனேன். என்னிடம் இருக்கும் வேலையெல்லாம் வேக வேகமாக முடிச்சு வாங்குறா போல் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு என் சீட்டுக்கிட்ட வந்து பேசாத, கூடி கூடி பேசுகிறோம்னு நம்ம ரெண்டு பேரையும் கில் பண்ணிட போகிறானுங்க.
மித்ரா எதுவும் கூறாமல் திரும்பி வந்து அவளுடைய இருக்கையில் உட்கார்ந்தால் சனியன் பிடித்தவள். அவளுக்கு தேவை என்றால் நகர விடாமல் பேசிக்கொண்டே இருப்பாள். இந்த சனியின் ஒளிந்தால்தான் நன்றாக இருக்கும். மெயிலின் ஞாபகம் வந்து அலைபேசியில் அதை புதுப்பித்து பார்த்தால் அவரவரின் மெயிலுக்குத்தான் அறிவிப்பு வரும் என்று சொல்லி இருந்தார்கள். கண்ணாடி சுவரோரம் நின்றிருந்த ரூபியும் மெயிலை பார்த்தால் அலுவலக மெயிலுக்கு பதில் அவளுடைய மெயிலே மேலே இருந்தது. அதில் ஆதி அனுப்பியிருந்த பழைய மெசேஜ்கள் தான் இருந்தன. அதை அழித்து விடலாமா வைத்திருக்கலாமா என்று யோசித்தால் அம்மா இறந்து போன போதே எல்லாம் முடிந்து போனது போல இருந்தது. இப்போது அவனும் எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் இல்லை என்று வேறொருத்தியை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான். இப்போது வேலையும் போகப் போகிறது. உயிரோடு இருந்து என்ன லாபம்? இந்த கண்ணாடியை உடைத்து கொண்டு அப்படியே கீழே குதித்து விடுவோமா? ஐயோ வேண்டாம். கண்ணாடிக்கு வெளியே தெரியும் மரம்தான் எத்தனை அழகு! சலனமற்ற இந்த பிண அறையில் தெரியும் ஒரே உயிருள்ள அசைவு.
அதையேன் கலங்கப்படுத்த வேண்டும்? இன்னும் ஏதேதோ யோசித்து கொண்டிருந்தவள் சட்டன நிதானத்துக்கு வந்தவளாக அவளுடைய இருக்கைக்கு திரும்பி அவசரமாக கடிதம் ஒன்றை அடிக்க தொடங்கினாள். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சித்ரா ரெஸ்ட் ரூமுக்கு போனாள். அவள் வலது கண்ணோரம் வீங்கி இருந்தது. அதை யாருடைய பார்வையிலும் படாமல் வைக்க முயல்வதைப் போல தலையை அங்கங்கே திருப்பி கொண்டு போனாள். ஆனால் அதை கவனித்துவிட்டு கனிஷி எழுந்து அவளோடு போனாள்.
ஏண்டி உன் கண்ணுக்கிட்ட வீங்கி இருக்கு?
அங்கே வா சொல்கிறேன், எல்லாம் உன்னால் தான்.
என்னாலயா? என்னடி சொல்கிற?
அமைதியாவாடி சொல்கிறேன்.
அவர்கள் போனபோது கவிதா ரெஸ்ட் ரூமிலிருந்து வெளியே வந்தால் அவளிடம் சித்ரா பேசினால் கனிஷ்டியும் அவளும் பேசிக்கொள்வதில்லை. அதனால் அவளை பார்க்காதது போல அவள் ரெஸ்ட் ரூமுக்கு போனாள். என்னடி டல்லாக இருக்க, பீரியட்ஸ் இப்போ தான் வந்தது போல இருக்கு, உனக்கு மட்டும் 10 நாளைக்கு ஒரு முறை வருமா?
தெரியலடி, ஒரே ஸ்ட்ரெஸ், வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது. இது போனால் வீட்டிலையே தங்க வச்சுடுவார் எங்கள் வீட்டுக்காரர். இந்த வேலைக்கே கெஞ்சி கூத்தாடி தான் வந்தேன். அவர் கையை எதிர்பார்த்து உட்கார்றா போல் போயிடும்.
உன் கண்ணுக்கிட்ட ஏன் வீங்கி இருக்கு?
நேற்று நைட்டு செவுத்துல அடிச்சுக்கிட்டேன். என் பையன் பெட்ரூம்லேருந்து ஓடுனான், பிடிக்கலாம்னு நானும் ஓடுனேன் பாரு, தெரியாமல் செவுத்துல அடிச்சுக்கிட்டேன்.
பார்த்து போகக்கூடாது, நல்ல வேலை கண்ணுக்கு ஒன்றும் ஆகலை.
கனிஷி வெளியே வந்ததும் அவள் புறப்பட்டாள். சித்ராவும் ரெஸ்ட் ரூமுக்கு போய் வந்தாள்.
என்னடி ஆச்சு, என்னாலன்னு வேற சொல்கிறா?
உன்னால் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் யார்கிட்டையும் லே ஆஃப் பற்றி பேசிக்கிட்டே இருக்காதன்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தார். நிர்வாகத்திலேயே ஒரு சீக்ரெட் டீம் வச்சுருப்பாங்க, அவங்க பல்ஸ் பார்ப்பாங்க. உனக்கு அவ்வளோ விவரம் பத்தாது, அதனால் எதுவும் பேசாத, வர்றதை பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தார். அவங்க ஆஃபீஸில் அப்படி செய்வாங்களா? லூ ஸ்டாக் விட்ட பல பேருக்கு வேலை போயிருக்குன்னு சொல்லியிருந்தார்.
நீ நைட்டு உன் சிஏடி, அதான் வெங்கட் ஏதோ புது தகவல் சொல்கிறாருன்னு என்னையும் கான்ஃபரன்ஸ் காலில் கனெக்ட் பண்ணிட்டியா? பெட்ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவர் உள்ளே வந்துட்டார். போய் சொல்ல முடியல, அரைஞ்சிட்டாரு.
சாரிடி, எப்போதும் போடுறா போல் போட்டுட்டேன். நேற்று நைட்டு உங்ககிட்ட மட்டுமா, வீட்லேயும் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி.
அழாதடி அழாதடி,
சத்தியமாக முடியல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. வேலையை விட்டு அனுப்பிட்டா கூட பரவாயில்லன்னு இருக்குது. என் அம்மா அப்பாவுக்கு இதோட சீரியஸ்னஸ்ஸே புரியலை. அவங்க எப்போதும் ஹாப்பியாக இருக்காங்க, என்னால் அதை சகிச்சிக்கவே முடியல. தினமும் நைட்டில் அவங்களோட ரம்மி விளையாடணும். எனக்கு கேம் உள்ளவே போக முடியாது, ஆனாலும் விளையாடுவோம். நேற்றும் அப்படித்தான் விளையாடினோம், 20 கேம் விளையாடணும். எல்லாத்துலேயும் எனக்கு தோல்வி. எங்கள் அம்மா என்னை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
எனக்கு எப்படி கோபம் வந்ததுன்னே தெரியல. எங்கள் அப்பா எப்போதும் விளையாடும் போது ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெட்டி ஒரு தட்டில் வச்சுருப்பார், அதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுவோம். அந்த தட்டில் ஒரு கத்தி இருந்தது பாரு, அதை எடுத்து எங்கள் அம்மா கழுத்தில் 2 குத்து குத்திட்டேன்.
என்னடி சொல்கிற?
ஆமாம், எப்படி நடந்ததுன்னே எனக்கு புரியல. அந்த நேரத்தில் ஏதோ பைத்தியம் பிடிச்சது போல் இருந்தது. அப்பாவுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் ஆர்கேஎம், கோபத்தில் அப்பாவே குத்திட்டது போல் சேர்த்துருக்கார். கழுத்தில் நல்லா இறங்கிடுச்சு போல், டாக்டர் சீரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் ஆஃபீஸ்க்கு ஏன் வந்த?
ஹாஸ்பிட்டலில் இருக்க பயமாக இருக்குது, வீட்லேயும் தனியாக இருக்க வேணாம்னு ஆஃபீஸ்க்கே போன அப்பா அனுப்பி வச்சார்.
எனக்கு ஃபோன் கால் வரும்போதெல்லாம் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது.
தப்பு பண்ணிட்டேன்.
ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது, அழாதவா, எல்லாருக்கிட்டே இதை சொல்லிக்கிட்டு இருக்காத.
கனிஷியை அழைத்து வந்து அவளுடைய இருக்கையில் உட்கார வைத்துவிட்டு சித்ரா அவளுடைய இருக்கைக்கு போனாள். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆலோசித்த அனைத்து துறை தலைவர்களும் எம்டிஆரைக்குள் போனார்கள், திரும்பி வந்தார்கள், மீண்டும் ஆலோசித்தார்கள், மீண்டும் போனார்கள், திரும்பி வந்தார்கள். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்காரர்கள் எம்டிஆரைக்குள் ஏதேதோ ஃபைல்களை எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்கள் திரும்பி வந்ததும் மீண்டும் தலைவர்கள் போனார்கள். அவர்கள் போய் திரும்பி வந்த ஒவ்வொரு முறையும் அலுவலக சிஐடிகள் ஒவ்வொரு புது புது தகவலை கண்டறிந்து அவரவர் நெருக்கத்துக்கு கடத்தினார்கள். மேலேயே இடைவிடாமல் பார்த்து கொண்டிருந்த சத்யன் அழுத்து டீ குடிக்க அலுவலகத்தை விட்டு வெளியில் சாலை கடைக்கு போனான். அவனை தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக ரூபி, ரமேஷ், மோகன், சிந்து ஆகியோரும் போனார்கள். டீ கடையில் அவர்களுக்கு முன்பு சீனியராக சுகன் தனியாக நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். அவர்களை பார்த்ததும் டீ குடிக்கிறீங்களா என்றவாறே 5 டீ என்று கடைக்காரரிடம் சொன்னான்.
வேறு எது வேணாலும் சாப்பிடுங்க என்று சிகரெட்டை நன்றாக இழுத்து அணைத்துவிட்டு கணக்கில் பதிந்து கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்றான்.
அவன் செல்லும் வரை ஒரு வார்த்தையும் பேசிவிடக்கூடாது என்பதை போல மௌனமாக நின்றார்கள். டீ வந்ததும் சத்தமாக குடித்தார்கள். அவரை ஹெச்ஆர் தனியாக கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க போல, 31 அவர் கதையை முடிக்கிறாங்க என்றான் சத்யன்.
பாவம், அவர் பொண்ணுக்கு இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம், இன்விடேஷனில் எல்லாம் நம்ம கம்பெனி பேரை போட்டு அடிச்சிட்டாராம். இப்போ வேலை போச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டில் போய் சொன்னால் போல் இருக்கும்னு பயப்படுறாரு. 3 மாதம் டைம் கேட்டாராம், முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம், என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்றாள் சிந்து.
பாவமா, அவனா? அவன் பவராக இருந்தப்ப எவ்வளோ திமிராக பேசுவான் தெரியுமா? ஒரு முறை இன்க்ரிமெண்ட் போட்டிருந்தப்ப தினேஷ் போய், சார் எனக்கு ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்கான். அதுக்கு உங்கள் அப்பன் எதுக்கு கோமண தாவுக்கலன்னு நினச்சின்னா எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்கான். நாய், தினேஷும் அமைதியாக திரும்பி வந்திருக்கான். நானாக இருந்தால் அரைஞ்சிருப்பேன். நீ அறைவ, வசதியானவன், அவன் சூழல் என்னவோ என்றான் ரமேஷ். நான் வசதியானவனா? சேவிங்ஸை தவிர வேறு எதுவும் என்கிட்ட கிடையாது தெரியுமா? சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் அதில் 40% எடுத்து வைக்கணும். உன்னால் சேவிங்ஸ் பண்ண முடியுது, முடியாதவங்க என்றான் மோகன். எல்லோராலும் முடியும், பணமே இல்லைனா ஆட்டம் போடாமல் அமைதியாக இருப்போம்ல, அது போல் இருக்கணும். என்ன ப்ரோ, காலையில் வண்டியிலேருந்து கீழே விழுந்த பிறகும் ஆஃபீஸ் வந்திருக்கங்கன்னு ஒரே டாக்காக இருக்குது. ரூபி பேச்சை மாற்றும் வகையில் ரமேஷை பார்த்து கேட்டால், வீட்டுக்கு போக சொல்வாங்கன்னு நினச்சேன், வர சொல்லிட்டானுங்க. ஆனால் அவனுங்க சொல்கிறதுக்கு முன்னே நானே தான் வந்துடுறேன்னு சொன்னேன். ஹரி எப்போதும் நான் லேட்டாக வர்றதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் வீடியோவில் போட்டு காட்டினேன். இந்த நேரத்தில் லேட்டாக வர்றதே காரணம் காட்டி என் கதையை முடிச்சுடுவானுங்களோன்னு பயம். நானும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன வரையும் கூட இவனுங்களுக்கு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். வதை முகாமில் இருக்கா போல், ஒரே டார்ச்சர். இப்போ ரிசைன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், லெட்டரையும் அடித்து வச்சிட்டேன் என்றாள் ரூபி. என்ன சொல்கிறீங்க ப்ரோ, அவனுங்களுக்கு நல்ல செருப்படியாக இருக்கும். எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்க என்றான் மோகன். எங்கேயும் ஜாயின் பண்ண போகிறதில்ல, இந்தியா முழுவதும் புல்லட்டில் சோலோ ட்ரிப் படிக்க போகிறேன். அப்படியே அங்கங்கே வசிக்கும் பழங்குடியினரையும் சந்தித்து அவர்களுடைய லைஃப் ஸ்டைலை யூடியூப்பில் போட போகிறேன். வருமானம் வந்தால் அப்படியே நேபாளம், தாய்லாந்துன்னு நெய்பர் கண்ட்ரீஸ்க்கும் போய் அதை தொடரலாம்னு யோசனை. பூமிக்கு தீங்கு செய்யாத வாழ்வு இன்னும் பழங்குடியினர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, வேற லெவல். எல்லோரும் டீ கிளாஸை கொடுத்து விட்டு சுகன் கணக்கில் எழுத வேண்டாம் என்று பணத்தை கொடுத்து விட்டு அலுவலகத்திற்குள் வந்தனர். மதிபாலன் அவசரமாக ஹெச்ஆர் அறைக்குள் போனான். ஹெச்ஆர் ஹெட் ரீத்து உட்காரக்கூட சொல்லாமல் புருவ கத்தியை தூக்கி கொண்டு சிடுசிடு முகத்தோடு அவனை பார்த்தாள். எப்போதும் ஆண் பெண் பேதமில்லாமல் தனது வயதையும் அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டு கண்ணத்தை கிள்ளி, அழகாக இருக்கடா செல்லம் என்பவள் எப்படி இப்படி நடந்து கொள்கிறாள் என தெரியாமல் அவன் திகைத்தான். உங்களை சாக் பண்ணியாச்சு, இந்தாங்க லெட்டர். என்னையா ரீசன் மேடம்? கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொன்னதுக்காக. நானா? கம்பெனியை பற்றி எங்கேயும் பேசலையே மேடம். உடம்பு முழுவதும் அவனுக்கு மரத்து போவது போல இருந்தது. உடல் வியர்த்து நெஞ்சு வலிப்பது போலும் இருந்தது. ரூபி பற்றி நாம் பேசிய மேட்டர் எப்படி வெளியே போச்சு? வாய் குளற அப்படியே மயங்கி விழுந்தான். எம்என் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் வந்தது. அவனை தூக்கி கொண்டு விரைந்தது. ஒவ்வொருவரும் அவனுடன் ஆன உறவின் நிலைக்கேற்ப ஒவ்வொரு கருத்தை பகிர்ந்து கொண்டு மெயிலையும் அவ்வப்போது பார்த்து கொண்டிருந்தனர். கனிஷிக்கு அலைபேசியில் அழைப்பு வந்தது. அவள் அலுவலகம் என்பதை மறந்து சத்தமாக அழுதாள்.
த. அரவிந்தன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் நீக்கம்.